So we have been thinking about the full gospel.
Samburna suvisheshathai kurithu naam dhyanithukondirukkom.
And there's a reason why this gospel was not understood in the Old Testament.
பழைய உடன்படிக்கை காலத்திலே இந்த சுவிசேஷமானது அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாததற்கு ஒரு காரணம் உண்டு.
And they couldn't experience it also.
அதை அவர்களால் அனுபவிக்கவும் முடியாதிருந்தது.
It's not only because Christ had not died and risen.
கிறிஸ்து அவர்களுக்காக மரித்து உயிர்த்தெழவில்லை என்கிற காரணம் மட்டுமல்ல.
Because I want you to see something in John's Gospel in chapter 20.
யோவான் என சுவிசேஷம் 20 அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றை பார்க்கும்படியாய் நான் விரும்புகிறேன்.
And this is something that happened after the death and resurrection of Jesus Christ.
இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த ஒரு சம்பவமாகும்.
We read here in John chapter 20 verse 19.
யோவான் என சுவிசேஷம் 20 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கிறோம்.
On the first day of the week when the doors were shut for fear of the Jews, Jesus came and stood in their midst and said, "Peace be unto you."
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
Now, you know, they never expected that.
அவர்கள் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை.
Even though they had gone to the tomb and seen it was empty, they didn't really believe that Jesus was risen.
கல்லறைக்கு சென்றும் கல்லறை காலியாக வெறுமையாக இருந்ததை கண்டும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை.
But now when they saw him, they rejoiced when they saw the Lord.
இப்பொழுது ஆண்டவரை அவர்கள் பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள்.
And he breathed on them, it says in verse 22, and said, "Receive the Holy Spirit."
அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்று 22 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Now it's very difficult to explain what actually happened there.
அங்கே என்ன உண்மையாலுமே நடந்தது என்பதை விளக்கி சொல்வது சற்று கடினமான விஷயம்தான்.
We know that when Jesus does something, it always something happens.
இயேசு ஒன்றை செய்யும் பொழுது ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
When he breathed on them and said, "Receive the Holy Spirit," we can't say that nothing happened.
அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது ஒன்றுமே நடக்கவில்லை என்று நாம் சொல்ல முடியாது.
Way back thousands of years earlier, Jesus, Father and Holy Spirit had breathed on Adam on before when Adam was still clay.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஆதாமை களிமண்ணாலே உண்டாக்கி அவனிலே ஊதினார்கள்.
And he was just clay.
அங்கே களிமண்ணாகத்தான் அவன் இருந்தான்.
And then we read that he God breathed on them and he became a living soul.
தேவன் அவன் மீது ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று நாம் பார்க்கிறோம்.
That was the old creation.
அது பழைய சிருஷ்டிப்பு.
Now Jesus breathes on them.
இப்பொழுது இயேசு அவர்கள் மேல் ஊதுகிறார்.
So they may have been born again.
அவர்கள் மறுபடியும் அப்பொழுது பிறந்திருக்கலாம்.
We can't be definite about that.
அதை குறித்து நாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது.
But something happened.
ஆனால் அங்கே ஏதோ ஒன்று நிகழ்ந்தது.
And then we would have thought, okay, now they won't be afraid anymore because now they don't have to sit inside closed doors in fear.
இனிமேலும் அவர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக பயந்து கொண்டு உட்கார்ந்திருக்க தேவையே இல்லை என்று நாம் சொல்லலாம்.
After all this,
இவைகள் எல்லாம் நடந்த பிறகும்
verse 26 after 8 days
8 நாளைக்கு பின்பு என்று 26 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Again the disciples were inside doors shut out of fear.
இங்கே மீண்டுமாய் பயத்திலே அவர்கள் கதவு பூட்டப்பட்டிருக்க கூடிய ஒரு அறைக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள்.
So Jesus breathing on them and saying, "Receive the Holy Spirit," didn't deliver them from the fear.
ஆகவே இயேசு அவர்களுக்குள்ளாக ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த காரியம் அவர்களை பயத்திலிருந்து விடுதலையாக்க முடியவில்லை.
Now the Lord appeared to them a second time.
இங்கே மீண்டுமாய் இரண்டாம் முறை அவர்களுக்கு தரிசனமாகிறார்.
And told Thomas, "Put your hands, finger here and your hand into my side," verse 27.
27 வசனத்திலே, "உன்னுடைய விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், என் விலாவிலே போடு உன் கையை," என்று தோமாவை பார்த்து சொல்கிறார்.
And still they haven't overcome their discouragement.
ஆனாலும் அதே ரீதியிலிருந்து அவர்கள் விடுதலையாகவில்லை.
Because you read in chapter 21
21 வசனத்திலே வாசிக்கிறோம்,
verse 3
மூன்றாம் வசனம்,
that Simon Peter said to all the other disciples, "I'm going to go fishing."
சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, "நான் மீன் பிடிக்க போகிறேன்" என்று சொல்கிறார்.
Now what he was saying was, "I'm going to go back to my old trade of fishing It's no use being an apostle.
என்னுடைய பழைய தொழிலாகிய மீன்பிடி தொழிலுக்கே நான் செல்கிறேன், அப்போஸ்தலனாய் இருந்து எந்த ஒரு பயனும் இல்லை என்றுதான் பேதுரு சொல்கிறார்.
So what I want to say is,
ஆகவே நான் என்ன உங்களுக்கு சொல்ல முற்படுகிறேன் என்றால்,
even though they saw Jesus risen, they knew he had risen from the dead.
இயேசு மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை அவர்கள் பார்த்திருந்தும், அவர் உயிரோடு எழுந்தார் அறிந்திருந்தும்,
they touched his body,
அவருடைய சரீரத்தை தொட்டிருந்தும்,
he breathed on them,
அவர்கள் மேல் இயேசு ஊதினார்,
அப்படி இருந்தும் they were still the same.
அவர்கள் இன்னும் மாறாமலே அப்படியே இருக்கிறார்கள்.
But
ஆனால்
when the day of Pentecost came, when they were filled with the Holy Spirit, everything changed completely.
பெந்தெகோஸ்தே நாள் வந்தபொழுது, அவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்ட பொழுது, எல்லா காரியங்களும் மாறிவிட்டது.
So I want you to see this difference.
இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியாது விரும்புகிறேன்.
Jesus himself said that in Acts 1 verse 8.
அப்போஸ்தலர் 1:8 லே இயேசுவே சொல்லி இருக்கிறார்,
that you will receive power when the Holy Spirit has come upon you.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார்.
Everybody who receives the Holy Spirit is not necessarily full of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட என்று சொல்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது.
Because as I said, when Jesus said to them, receive the Holy Spirit, they must have received the Holy Spirit.
பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுதே அவர்கள் பரிசுத்தாவை பெற்றிருந்திருக்க கூடும்.
And I think personally, we can't be dogmatic about it, but I think that is the equivalent of being born again.
நாம் இதை குறித்து கண்டிப்பாக சொல்ல முடியாவிட்டாலும், அந்த அனுபவமானது மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு அதை நாம் ஒப்பிடலாம்.
But people who are born again can still be full of fear living inside closed doors.
மறுபடியும் பிறந்த அனுபவத்தை கொண்டிருந்த மக்களும் கூட பயத்தினாலே பிடிக்கப்பட்டு அவர்கள் கூட்டப்பட்ட அறைக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
To such people, I mean, imagine some of these situations in the Gospels, you have to picture yourself as you were there.
இப்படிப்பட்ட சில சுவிசேஷ சம்பவங்களிலே நீங்களும் அங்கே இருப்பதாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
You were sitting there, one of the disciples.
நீங்களும் சீஷர்களே ஒருவராக அந்த கூட்டப்பட்ட அறைக்குள்ள உட்கார்ந்திருக்கிறீர்கள்.
You see, the risen Lord.
நீங்கள் அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்கிறீர்கள்.
He comes to you and breathes on you and says, receive the Holy Spirit.
அவர் உங்களிடத்திலே வந்து உங்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
You know, we read of times when Jesus touched somebody's ears and said, be opened.
உன்னுடைய காதை தொட்டு திறக்கப்படுவாயாக என்று இயேசு சொன்னார். அதை நாம் அறிந்திருக்கிறோம்.
The ear was opened immediately.
உடனடியாக அந்த காது திறந்தது.
He touched people's eyes and the eyes were opened.
ஜனங்களுடைய கண்களை அவர் தொட்ட மாத்திரத்திலே அவருடைய கண்கள், குருடான கண்கள் திறந்தது.
Even dead people, Lazarus, come forth.
மரித்தவனை கூட, லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார்.
I read somebody say this.
யாரோ ஒருவர் இப்படி சொல்லுகிறதை நான் பார்த்து படித்திருக்கிறேன்.
That if Jesus had only said come forth without mentioning Lazarus's name,
வெளியே வா என்று சொல்லிருந்தாலே போதும், லாசர் என்ற பெயரை கூட சொல்ல தேவையில்லை.
If he had said come forth, everybody dead person in history would have come out.
வெளியே வா என்று சொன்னால் சரித்திரத்தில் மரித்த அத்தனை பேருமே உயிரோடு எழுந்து வந்திருப்பார்கள்.
He didn't want all of them to come out, so he said Lazarus, only you come out.
எல்லாருமே உயிரோடு எழுந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே தான் லாசருடைய பெயர் சொல்லி நீ மட்டும் வெளியே வா என்று சொன்னார்.
What I'm trying to say is there's such tremendous power in the word of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
It is the same word that created the universe from nothing.
ஒன்றுமில்லாமலிருந்து இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின அதே வார்த்தை.
And Isaiah 55 says, God says, no word that comes out of my mouth will be without accomplishing what it goes forth to
accomplish. Yes, 55 la vasikkiram unde vaayilirundha proppadugira ovvoru vaarthiyum veramaye thirumbuvadhalle endru vasikkiram.
So when Jesus breathed on them and said receive the Holy Spirit, I believe they must have received.
ஆகவே இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது கண்டிப்பாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன்.
But Jesus tells them in Acts 1:8, you still got to wait. He says in Acts 1 and verse 8, he says the Holy Spirit will come upon you.
நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் என்று சொல்லி அவர் இயேசு மீண்டுமாய் சொல்கிறார். அப்போஸ்தலர் 1:8 லே சொல்கிறார், நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று
சொல்கிறார். And he told them in Acts 1:4, wait in Jerusalem.
எருசலேமிலே காத்திருங்கள் என்று 1:4 சொல்கிறார்.
So there was something they still needed.
அவர்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு தேவையான இன்னும் ஏதோ ஒன்று இருந்தது.
And that was being filled with the Holy Spirit.
அதுதான் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுவதாக.
Now today we don't have to wait.
இன்றைக்கு நாம் காத்திருக்க தேவையில்லை.
They had to wait because God's timing was for the Spirit to come on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் என்று தேவனுடைய நியமனம் இருந்தபடினாலே அவர்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது.
Now it's important to understand this because this is part of the full gospel.
இது சுவிசேஷத்தின் ஒரு பகுதியாய், சம்பூர்ண சுவிசேஷத்தின் ஒரு பகுதியாய் இருப்பதனாலே விளங்கிக் கொள்வது நல்லது.
I want you to turn to John chapter 7 verse 39.
யோவான் 7:39 நீங்கள் பார்க்க முடியாய் விரும்புகிறேன்.
And there's a little expression there in the last part of verse 39 that the Holy Spirit was not yet given because Jesus was not yet glorified.
Yes, innu mahimippadathirundapadinaale parisuthaavi innum arulapadavilla endru 39th vasanam kadaisi pogudile Yovan 7th adhyayathile vaasikkirom.
Many times in the Old Testament we read of the Holy Spirit coming upon certain people.
Palai yerpaatta kaalathile anegar meedhu parisutha aaviyanavar vandar vandar engra padathai naam vaasikkirom.
But that it says here the Spirit was not yet given.
Anal ingeyo parisuthaavi innum arulapadavilla endru vaasikkirom.
So what it means is the Spirit was not yet given in this way.
இந்த விதத்திலே இன்னமாய் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை என்று தான் நாம் அறிந்து கொள்கிறோம்.
The way is described in verse 38 where from the innermost being the power of the Spirit will flow out.
எந்த விதத்திலே என்று சொன்னால் முந்தின வசனத்தில் அவருடைய விளக்கத்தை வாசிக்கிறோம். அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்.
In the Old Testament the Spirit came upon people.
பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் மீது வந்தார்.
Equipped them, empowered them.
அவர்களை பலப்படுத்தி ஒரு வேலை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தினார்.
The power did not flow from their innermost being.
அந்த வல்லமையானது அவருடைய உள்ளான வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வெளியே வரவில்லை.
So this was a new age that was going to come on the day of Pentecost.
ஆகவே இப்பொழுது ஒரு புது யுகம் ஆரம்பிக்கப் போகிறது. பரிசுத்த பெந்தகோஸ்தே நாளிலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது.
Power will not be outside of me.
வல்லமை என்பது எனக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல.
It will first come inside of me and then flow out.
முதலாவதாக உள்ளே வந்து பிறகு அது நிரம்பி வெளியே வழிய போகிறது.
Now this is a very important distinction that we must understand.
ஆகவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பெரிய வித்தியாசம் அது.
Because then we will not be deceived by all the false preachers today who seem to have a lot of power on the outside but don't seem to have power inside.
இதை நான் விளங்கிக் கொண்டால் தான் இன்றைக்கு अनेक வஞ்சகமான பிரசங்கியார்கள் வல்லமை குறித்து பேசுகிறவர்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு வல்லமை வெளியே தான் இருக்கதே உள்ளே வல்லமை இல்லை.
In the Old Testament it was like that, the Spirit on the outside.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் மீது ஆவியானவர் வந்தார் என்று வாசிக்கிறோம், உள்ளே அல்ல.
But here it says from this innermost being the Spirit was not yet given in that way because Jesus was not yet glorified.
அவளே உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த வல்லமையானது இன்னும் அருளப்படவில்லை. ஏனென்றால் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தார் என்று வாசிக்கிறோம்.
So this power could flow from the inside of people only after Jesus was glorified.
அவர் இயேசு மகிமைப்பட்ட பிறகுதான் தேவனுடைய வல்லமையானது உள்ளே இருந்து அது நிரம்பி வழிய போகிறது.
And that didn't take place in Acts 1 till verse 10.
அந்த சம்பவமானது இன்னமாய் நடைபெறாதிருந்தது. அப்போஸ்தலர் 1-லே 10th வசனம் வரை
went up to heaven and then he was glorified.
அவர் பரத்துக்கு ஏறி பின்பு மகிமைப்பட்டார்.
And so it's only after that the Holy Spirit could come inside and flow from the inside.
அதற்கு பிறகு மாத்திரமே பரிசுத்த ஆவியின் உள்ளே வந்து உள்ளே இருந்து அவர் நிரம்பி வழியக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது.
Now a lot of believers today are seeking for the power of the Holy Spirit.
இன்றைக்கு अनेक பரிசுத்த விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்காக அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறார்கள்.
It's a good thing.
அது நல்லதுதான்.
But we must seek for that power to flow from the inside, not just external.
ஆனால் அந்த வல்லமையானது உள்ளே இருந்து நிரம்பி வழிய வேண்டுமே ஒழிய வெளிப்பிரகாரமா வந்தால் போதாது.
You know, speaking in tongues
அந்நிய பாஷை பேசுவது
can sometimes be just an external thing.
அது வெளிப்பிரகாரமான ஒரு காரியம் தான்.
It's not necessarily an indication that power has come inside the heart.
அது அந்நிய பாஷை பேசும்போது உண்மையாலுமே வல்லமை உள்ளே வந்து விட்டது என்பதற்கு அடையாளம் அல்ல.
So we read that finally on the day of Pentecost the Holy Spirit fell on them.
பரிசுத்த பெந்தகோஸ்தே நாளிலே கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் மீது வந்து அவர்களுக்குள்ளே வந்தார் என்று வாசிக்கிறோம்.
And we read that there were tongues of fire resting on top of them.
அக்கினி நாவுகள் அவர்கள் மீது வந்து அமர்ந்தது என்று வாசிக்கிறோம்.
If you go back to the Old Testament
நாம் பழைய ஏற்பாட்டுக்கு சென்றால்
you see little symbols of what God wanted to what God wanted man to experience in the new covenant.
புதிய உடன்படிக்கை காலத்திலே மனிதன் எதை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு காலத்தை அடையாளமாக நிழலாக பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம்.
When God created Adam
தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார்.
God wanted to dwell in him.
அவனுக்குள்ளாக வாசம் பண்ண தேவன் விரும்பினார்.
But God was not dwelling in Adam.
ஆனால் தேவன் ஆதாமுக்குள்ளாக வாசம் பண்ணவில்லை.
Adam had to make a choice for that.
ஏனென்றால் ஆதாம் முதலாவது ஒரு தேர்ந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியிருந்தது.
He had to say I don't want the tree of knowledge of good and evil, I want the tree of life.
எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் தேவையில்லை, எனக்கு ஜீவ விருட்சம் தான் தேவை என்கிறதான ஒரு தெரிவை செய்ய வேண்டியதாக இருந்தது.
If he had gone there then God could dwell in him.
அங்கே ஆதாம் போயிருந்தால் அப்பொழுது தேவன் அவனுக்குள்ளாக வாசம் பண்ணியிருந்தார்.
God doesn't force anybody that he wants to dwell in someone.
நான் இன்னாருக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் எப்பொழுதே தம்மை நிர்பந்தித்து ஒருவனுக்குள்ளாக பிரவேசிப்பதில்லை.
A man has to choose that.
மனிதனாக அதை தெரிவு செய்ய வேண்டும்.
That's why God sent Adam into the garden with a choice.
ஆகவே தான் ஒரு தெரிவோடு கூட ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக தேவன் அனுப்பினார்.
And he did not make the right choice.
அங்கே அவன் சரியான ஒரு தேர்ந்தெடுப்பை செய்யவில்லை.
He was put out of the garden.
அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டான்.
But God's desire for man never changed.
ஆனால் மனிதனை குறித்த தேவனுடைய வாஞ்சையானது ஒரு காலமும் மாறவில்லை.
God's desire was to dwell in man.
தேவனுடைய வாஞ்சை என்னவென்றால் மனிதனுக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும்.
You must remember that God's desire is to dwell inside all of us.
நம் எல்லாருக்குள்ளாகவே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
The first picture of that,
அதனுடைய முதல் காட்சி,
is in Exodus chapter 3.
யாத்திராகமம் 3 அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
In Exodus chapter 3 we read of Moses seeing a bush on fire.
யாத்திராகமம் 3 அதிகாரத்திலே மோசே எரிகிற முட்செடியை பார்க்கிறதை நாம் காண்கிறோம்.
Exodus 3 verse 2.
யாத்திராகமம் 3 அதிகாரம் 2
வசனம். He saw a bush burning with fire. There was a fire inside that bush.
அங்கே ஒரு முட்செடியின் நடுவிலே அக்கினி ஜ்வாலை காணப்படுகிறது.
And see in verse 4 it says from inside the bush God spoke.
முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் பேசுகிறார் என்று 4 வசனத்திலே வாசிக்கிறோம்.
This is a picture of what was going to be fulfilled on the day of Pentecost.
பெந்தேகோஸ்து நாளிலே என்ன நிறைவேற்றப்பட போகிறது என்பதை காண்பிக்கிறதான ஒரு காட்சிதான் இது.
It was not upon the bush.
அந்த முட்செடிக்கு மேலே அல்ல.
The fire was from inside and God spoke. It says very clearly from inside the bush.
முட்செடியின் நடுவிலிருந்து அங்கே ஜ்வாலை எழும்பி அதிலே தேவன் பேசினார் என்று தெளிவாக வாசிக்கிறோம்.
And many years later,
அநேக ஆண்டுகள் கழித்து,
actually 40 years later,
40 ஆண்டுகள் கழித்து,
we read in Exodus in chapter 33. Deuteronomy 33.
உபாகமம் 33 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
When Moses is blessing all the tribes of Israel,
மோசே இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார்.
He uses a title for God.
தேவனுக்கென்று ஒரு பெயரை பயன்படுத்துகிறார்.
Now God was known as the God of Abraham, Isaac and Jacob.
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் என்று தேவன் என்று தான் அறியப்பட்டிருந்தார்.
What is here that Moses uses another title for God?
இங்கே தேவனுக்கென்று வேறு ஒரு பெயரை மோசே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம்.
He blesses Joseph in verse 13 onwards. Exodus 33 verse 13.
உபாகமம் 33 அதிகாரம் 13 வசனம்.
And one of the blessings he blesses Joseph with.
யோசேப்பை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால்,
I pray that you will have verse 16 the favor of him who dwelt inside the bush.
அங்கே முட்செடியிலே எழுந்தருளினவருடைய தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலே இருப்பதாக என்று சொல்கிறார்.
How does he call God? The God who dwelt inside the bush.
முட்செடியின் நடுவிலே எழுந்தருளின தேவன் என்கிற ஒரு பெயரை கொடுக்கிறார்.
So there is a picture of God wanting to dwell in man.
அங்கே தேவன் மனிதனுக்குள்ளாக வாசம் பண்ணக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம்.
And from inside to speak through man.
உள்ளே இருந்து மனிதனுக்கு பேச விரும்புகிறார்.
Later on, God told Moses in Exodus 25 to build a tabernacle.
யாத்திராகமம் 25 அதிகாரத்திலே மோசேயை பார்த்து நீ எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டுவாயாக என்று சொல்கிறார்.
And you read about that in Exodus 25 verse 8.
யாத்திராகமம் 25 அதிகாரம் 8 வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம்.
And there God says, "Let them construct a sanctuary for me that I may dwell among them."
அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று யாத்திராகமம் 25:8 வாசிக்கிறோம்.
And there God gave them the pattern for that tabernacle.
அங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு மாதிரியை தேவன் காண்பிக்கிறார்.
And in all these Old Testament pictures was a picture, all these Old Testament things were a picture of what was going to be fulfilled in the new covenant.
இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளிலே ஏற்பாட்டில் நிறைவேற போகிற சம்பவங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
I want to tell you something very important here because I believe there's a lot of confusion concerning the ministry of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்து அநேக குழப்பங்கள் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறபடினாலே நீங்கள் தெளிவாக அதை உணரும்படியாக சொல்கிறேன்.
A lot of that can be eliminated from your mind if you understand something about the tabernacle.
இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கொடுத்த பல தவறான அபிப்பிராயங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும்.
See, even though the old covenant has been abolished,
பழைய உடன்படிக்கை அது நீக்கப்பட்டு இருந்தாலும் கூட,
and all these things in the Old Testament were a picture of what is to be fulfilled in the new covenant.
புதிய உடன்படிக்கையில என்னென்ன காரியங்கள் நிறைவேற போகிறதோ அதனுடைய நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம்.
This 39 books of the Bible, the first 39 books have not been abolished.
பழைய ஏற்பாட்டிலே உள்ளதான முதல் 39 புத்தகங்கள் நீக்கப்படவில்லை.
Do you know that it is man who has called the first 39 books Old Testament?
மனிதன் தான் முதல் 39 புத்தகங்களை பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் என்று பெயர் வைத்தான் என்று உங்களுக்கு தெரியுமா?
In your Bible that is called Old Testament.
உங்களுடைய வேதத்திலே பழைய ஏற்பாடு என்ற ஒரு புத்தகம் ஒரு பகுதி இருக்கிறது.
God never gave that title to the 39 books.
ஆனால் 39 புத்தகங்களுக்கு தேவன் ஒரு காலம் பழைய ஏற்பாடு என்றதான ஒரு பெயரை கொடுக்கவில்லை.
That is a title God a man has given.
அது மனிதன் தான் அந்த பெயரை கொடுத்திருக்கிறான்.
And the 27 books in the new in the end of the Bible man has called it New Testament.
வேதத்திலே கடைசி 27 புத்தகங்களை மனிதன் தான் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் என்று அழைக்கிறார்.
But actually the whole thing is the Bible.
ஆனால் முழுமையும் சேர்த்து தான் வேதம் என்று அழைக்கப்படும்.
No part of the Bible is abolished.
ஆகவே வேதத்திலே எந்த ஒரு பகுதியுமே நீக்கப்படவில்லை.
The whole of it is the word of God.
முழுமையுமே தேவனுடைய வார்த்தை.
But the old covenant or old testament same thing is a covenant God made with Israel.
ஆனால் இந்த பழைய உடன்படிக்கை என்பது இஸ்ரவேலோடு தேவன் செய்த ஒரு உடன்படிக்கை.
That has been abolished.
அதுதான் நீக்கப்பட்டிருக்கிறது.
That is like saying British rule was abolished in India 62 years ago.
62 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெள்ளைக்காரருடைய ஆட்சியானது இந்தியாவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது என்று சொல்வதற்கு ஒப்பாக இருக்கிறது.
We are not under the British.
இன்றைக்கு நாம் வெள்ளைக்காரர்களுக்கு கீழாக இல்லை.
In the same way we are not under the old covenant.
அதே விதமாக நாம் இப்பொழுது பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இல்லை.
The British rule is for the British people.
வெள்ளைக்காரருடைய ஆட்சியானது வெள்ளைக்காரர்களுக்கு தான் இருக்கிறது.
Not for us in India.
நம் இந்தியாவில் உள்ள நமக்கு அது அல்ல.
Once it was there but not now.
ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது இல்லை.
Same way the old covenant was for the Jewish people not for Christians.
அதே போல பழைய உடன்படிக்கை என்பது யூத மக்களுக்கு தான் பொருந்துமே அல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல.
That has been abolished.
அது நீக்கப்பட்டு விட்டது.
But the Bible is still for all of us.
ஆனாலும் வேதமானது நம் எல்லாருக்கும் பொருந்தும்.
But in God's dealings with Israel was a picture, a shadow of what was to be fulfilled in the new covenant.
புதிய ஏற்பாட்டில் நடக்க போகக்கூடிய காரியங்களுக்கு நிழலாட்டமாக தேவன் இஸ்ரவேல் மக்களோடு கூட இடைப்பட்ட காரியங்கள் நமக்கு காட்சிகளாக
இருக்கும். That is why studying the Old Testament will make clear some of the confusing things in the new covenant.
ஆகவே தான் புதிய உடன்படிக்கையில் காணப்படுகிற சில குழப்பத்தை போல இருக்கக்கூடிய காரியங்களை பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது நாம் தெளிவு பெறுகிறோம்.
I'll tell you in my case my understanding of the ministry of the Holy Spirit has become clear through studying the tabernacle.
பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தினுடைய பாடத்தை நான் படிக்கும்பொழுது ஆசரிப்பு குறாத்தை நான் படிக்கும்பொழுது தெளிவை பெற்றுக்கொண்டேன்.
What I want to share with you is something about the ministry of the Holy Spirit in the full gospel.
இந்த முழு சுவிசேஷத்திலே சம்பூர்ண சுவிசேஷத்திலே பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
We saw that in the new covenant it has to come from the innermost being.
புது உடன்படிக்கையிலே அது உள்ளிருந்து வெளியே புறப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம்.
We saw that being born again is not the same as being filled with the Holy Spirit.
மனம் திரும்புதலுக்கும் பரிசுத்தான் அபிஷேகமும் இரண்டும் ஒரே அனுபவம் அல்ல.
I'll give you one more proof of that before I go to this tabernacle.
இந்த ஆசரிப்பு கூடார படிப்புக்கு போவதற்கு முன்பதாக நான் சொன்ன காரியத்திற்கு ஒரு நிரூபணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
You know in Acts chapter 6
அப்போஸ்தல நடவடிகள் 6 அதிகாரம்
there was a disturbance among the early believers concerning the distribution of food.
ஆகாரம் பரிமாறுகிற விஷயத்திலே அந்த நாட்டிலே ஆதி கிறிஸ்தவர்களிலே சில சலசலப்பு ஏற்பட்டது.
The apostle said,
ஆக அப்போஸ்தலர் சொன்னார்,
our calling verse 2 is to preach God's word. We can't neglect that and start serving tables.
நம்முடைய அழைப்பு தேவ வசனத்தை போதிப்பது. ஆகவே அதை நாம் தள்ளிவிட்டு பந்தி விசாரிப்பிலே கவனம் செலுத்தினால் அது சரியல்ல என்று சொன்னார்.
But you select 7 people to do that.
இதை செய்வதற்கு நீங்கள் 7 பேரை தெரிவு செய்யுங்கள்.
And the number one qualification for these 7 people is verse 3. They must be men full of the Holy Spirit.
இந்த 7 பேருக்கும் இருக்கக்கூடிய முதல் தகுதியானது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருக்க வேண்டும்.
Why didn't he just say they must be born again people?
அவர்கள் இரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் போதும் என்று ஏன் சொல்லவில்லை?
Now today we would say they must be born again people.
இன்றைக்கு நாம் என்ன சொல்வோம் என்றால் இரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தால் போதும் என்று சொல்வோம்.
But the apostle said they must not be just born again people.
அவர்கள் மனம் திரும்பினவர்களாக இருந்தால் மட்டும் போதாது என்று அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள்.
Born again people who are full of the Holy Spirit.
மனம் திரும்பினவர்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
They made a distinction.
ஆகவே அவர்களுக்கு அந்த வித்தியாசத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள்.
Okay, all these 5000 people are born again.
இப்பொழுது அந்த 5000 பேர் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள்.
But not all of them are full of the Holy Spirit.
ஆனால் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர்களாக இல்லை.
So among them you must select some people who are full of the Holy Spirit to do this job.
ஆகவே இப்படி மனந்திரும்பினவர்கள் மத்தியிலே தேவனுடைய வேலையை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும்.
If you listen carefully to all I'm telling you today, a lot of confusion concerning the ministry of the Holy Spirit will be removed from your mind.
நீங்கள் நான் சொல்லுகிற காரியத்தை தெளிவாய் கேட்டால் உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்த பல குழப்பங்கள் தெளிவாகிவிடும்.
Let me show you another verse.
இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
God's word is so clear.
தேவனுடைய வார்த்தையானது தெள்ளம் தெளிவாக இருக்கிறது.
Acts 11 verse 22.
அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 22 வசனம்.
We read about certain people in Antioch who were converted and it says here they sent Barnabas to Antioch.
அந்தியோகியாவில் இரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்தியோகியா பட்டணத்திற்கு சிலரை அனுப்பினார்கள் என்று வாசிக்கிறோம். 20 வசனம்.
22. They sent Barnabas to Antioch.
அந்தியோகியாவுக்கு போகும்படியாக பர்னபாயை அனுப்புகிறார்கள்.
And Barnabas is described in verse 24 as a good man who was full of the Holy Spirit.
அந்த பர்னபாவினுடைய வாழ்க்கையை குறித்து 24 வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசமும் நிறைந்தவனுமாய் இருந்தான்.
So it doesn't say he was a born again man.
அவன் மறுபடியும் பிறந்தவன் என்று மட்டும் சொல்லவில்லை.
There were many born again people.
அநேகர் அங்கே மனம் திரும்பினவர்கள் இருந்தார்கள்.
But among the born again people, some were full of the Holy Spirit.
மனம் திரும்பின மக்களிலே ஒரு சில பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
Most of us here may be born again.
இங்கே இருக்கக்கூடிய நம்மில் அநேகர் மறுபடியும் பிறந்திருக்கிறோம்.
But not all are full of the Holy Spirit.
ஆனால் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர்களால் நிறைந்தவர்களாக இல்லை.
And you will never be full of the Holy Spirit unless you see this distinction.
இந்த வித்தியாசத்தை நீங்கள் காணாத வரை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்க மாட்டீர்கள்.
Jesus breathed on people, said receive the Holy Spirit, and after that he said wait now for the Holy Spirit to come upon you.
இயேசு முதலாவது பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவி நிரம்பி பெற்றுக்கொள்ளும்படி காத்திருங்கள் என்று சொன்னார்.
Now some of us are very intellectual, clever, educated.
நம்மிலே ஒரு சிலர் புத்தி கூர்மை உள்ளவர்களாய் படித்தவர்களாய் அறிவுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
There's nothing wrong with that.
அதிலே தவறே இல்லை.
That's good for worldly things.
உலக காரியங்களுக்கு அது தேவைதான், நல்லதுதான்.
But if you use that to study the Bible, you'll get thoroughly confused.
ஆனால் அந்த அறிவையும் புத்தி கூர்மையும் வேதத்தை வாசிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தினால் குழப்பமடைவீர்கள்.
When some people come to me with questions, I can immediately discern, this is a clever, educated fellow. God is confusing him.
சில படித்தவர்கள் அறிவு உள்ளவர்கள் இடத்துல சில கேள்விகளோடு கூட வருவார்கள். அந்த கேள்வியை கேட்ட உடனே இது இவருடைய தேவன் அவர்களிடத்தில் குழப்பத்தை அனுப்பிவிடுவார், அவர் புத்தி கூர்மையை கண்டு கேட்கிறார் என்று அறிந்து கொள்வேன்.
Because other simple people understand it immediately.
ஏனால் எளியவர்கள் உடனடியாக விளங்கிக் கொள்கிறார்கள்.
Why is that?
ஏன் அப்படி?
Because Jesus said in Matthew 11:25.
மத்தேயு 11:25 இயேசு சொல்கிறார்.
I thank you Father, you have hidden these truths from all the clever intelligent people.
கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் நீ இவைகளை மறைத்து விட்டீர் ஆண்டவரே என்று உம்மை துதிக்கிறேன் என்று துதிக்கிறார்.
And you have revealed them to babes.
குழந்தைகளுக்கு பாலகருக்கு நீ இதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்.
What is quality do babes have which clever people don't have?
அறிவாளிகளுக்கு இல்லாத ஒரு தன்மை குழந்தைகளுக்கு என்ன இருக்கிறது?
Humility.
தாழ்மை.
Clever people usually don't have it. They are quite proud of their cleverness.
அறிவாளிகளுக்கு பொதுவாக தாழ்மை இருப்பதில்லை. அவர்கள் தங்களை அறிவை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள்.
But clever people can humble themselves.
ஆனால் அறிவாளிகள் தங்களை தாழ்த்த முடியும்.
Then they can understand.
அப்பொழுது அவர்கள் அதை விளங்கிக் கொள்வார்கள்.
So we have to become like babes to understand God's word.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் விளங்கிக் கொள்வதற்கு நாம் முதலாவது பாலகராய் குழந்தைகளாய் மாற வேண்டும்.
So here we read about people who were full of the Holy Spirit.
ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
And not all were full of the Holy Spirit.
எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவர்களாக இல்லை.
In the Old Testament tabernacle,
பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்திலே,
we can understand that.
நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியும்.
The Old Testament tabernacle had three parts.
பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு மூன்று பகுதிகள் உண்டு.
It was a big compound.
அது ஒரு பெரிய வளாகம், வளாகத்தில் இருந்தது.
Maybe about
மதில் சுவரோடு கூட இருந்தது.
150 feet by 75 feet or so.
120 அடி நீளம்.
150.
115 அடி நீளம், 70 அடி அகலம்.
150 feet.
150 அடி நீளம்.
And in the middle was this little tent.
அதனுடைய நடுவிலே ஒரு கூடாரம் இருந்தது.
And the tent had a partition. So there were two compartments in the tent.
கூடாரமானது இரண்டாக பிரிக்கப்பட்டு அதிலே ஒரு தடுப்பு இருந்தது.
The tent was about 45 feet by 15 feet.
45க்கு 15 அடியிலே அந்த கூடாரம் இருந்தது.
The first 30 feet was one room and the next 15 feet was another room.
முதல் 30 அடி ஒரு அறையாகவும் அடுத்த 15 அடி இன்னொரு அறையாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது.
The height was about 15 feet.
அதனுடைய உயரமானது 15 அடியாக இருந்தது.
So the open part was called the outer court.
திறந்த வெளியானது பிராகாரம் என்று அழைக்கப்பட்டது.
And these two covered parts were called holy place and most holy place.
மூடப்பட்டதான இந்த இரண்டு அறைகளிலே ஒன்று பரிசுத்த ஸ்தலம் என்றும் இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் அழைக்கப்பட்டது.
Just think of a small building inside a big compound.
ஒரு பெரிய மதில் சுவரிலே காம்பவுண்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சிறு கட்டடத்தை எண்ணிக்கொள்ளுங்கள்.
And the building has got two rooms.
அந்த கட்டடத்தில் இரண்டு அறைகள் இருப்பதை எண்ணிக்கொள்ளுங்கள்.
So this was a tabernacle.
இதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரம்.
Three parts.
மூன்று பகுதிகள்.
One part everybody could see.
ஒரு பகுதி எல்லாருமே பார்க்க முடியும்.
Two parts were covered. Everybody couldn't see.
இரண்டு பகுதிகள் அது மூடப்பட்டிருந்தபடினால எல்லாரும் அதை பார்க்க முடியாது.
Between these two parts was a thick veil.
இந்த இரண்டு பகுதிகளுக்கு இடையிலே ஒரு திரை இருந்தது.
Nobody could go inside except the high priest once a year.
பிரதான ஆசாரியன் அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே அதற்குள்ளாக போக முடியுமே இல்லாமல் வேறு யாரும் அந்த திரைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது.
Now don't think this is all unimportant because it'll remove a lot of confusion from your mind concerning the Holy Spirit.
நான் சொல்லுகிற இவைகள் எல்லாம் முக்கியம் அல்ல என்று எண்ண வேண்டாம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை குறித்த பல குழப்பங்களை இவைகள் நீக்கிவிடும்.
What was this a picture of?
இது எதை குறிக்கிறது?
everything in the Old Testament was a picture of something in the New Testament.
பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு காட்சியாக இருக்கிறது.
See Colossians chapter 2.
கொலோசியர் இரண்டாம் அதிகாரம்.
Colossians 2 and verse 16 and 17.
கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் 16 17 வசனங்கள்.
We read here that let no one judge you concerning food, drink, new moon, sabbath day, anything.
போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் குறித்தாவது ஓய்வு நாளை குறித்த ஒருவனும் குற்றப்படுத்தாது இருப்பான்.
All this is only a shadow.
இவைகளெல்லாம் நிழலாய் இருக்கிறது என்று கொலோசியர் 2 16 17
And the reality is in Christ.
அவைகளுடைய பொருள் நிஜம் யதார்த்தம் கிறிஸ்துவை பற்றினது.
He is saying this is only a picture. It's like a photograph.
இவை நிழல் படத்தை போல ஒரு போட்டோவை போல இருக்கிறது.
I mean you know the difference between the photograph of your wife and your wife.
உங்களுடைய மனைவிக்கும் மனைவியினுடைய புகைப்படத்திற்கும் வித்தியாசம் உண்டு என்று உங்களுக்கு தெரியும்.
You carry your photograph of your wife with you when your wife is not with you.
உங்களுடைய மனைவி உங்களோடு கூட இல்லாத இருக்கும் பொழுது மனைவியினுடைய புகைப்படத்தை நீங்கள் எடுத்துச்
செல்கிறீர்கள். But if your wife is there you don't need her photograph.
மனைவி அங்கே இருந்தால் புகைப்படம் தேவையில்லை.
That's why we don't need the old covenant today because the reality has come.
உண்மை நமக்கு வந்தபடியினாலே நமக்கு அந்த நிழல் நமக்கு
தேவையில்லை. The reality comes through the Holy Spirit.
அந்த யதார்த்தம் உண்மை என்பது பரிசுத்த ஆவியினாலே நமக்கு வருகிறது.
So if you are full of the Holy Spirit you don't need to be in the old covenant.
ஆகவே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பழைய உடன்படிக்கை தேவையில்லை.
Because the Holy Spirit brings Christ himself to us.
என்றால் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவையே நமக்குள்ளாக கொண்டு வருகிறார்.
But if you are not full of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் இருந்தால்,
then you need the old covenant.
உங்களுக்கு பழைய உடன்படிக்கை தேவைப்படுகிறது.
And that's why you find so many Christians today who live by rules and regulations.
ஆகவே தான் பல சட்டதிட்டங்களின்படியே அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
Because they don't know what it is to live life full of the Holy Spirit.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதினால் என்றால் என்ன என்பதை அறியாது இருக்கிறார்கள்.
See Galatians chapter 5 and verse
Galatians 5 அதிகாரம்
18
18 வசனம்.
Galatians 5:18 If you are led by the Spirit you are not under the law.
கலாத்தியர் 5 அதிகாரம் 18 வசனத்திலே ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல.
Let me put it another way.
வேறு விதத்திலே உங்களுக்கு சொல்கிறேன்.
If you don't allow the Holy Spirit to lead you,
பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும்படிக்கு நீங்கள் அனுமதிக்காவிட்டால்,
then you have to be under the law.
நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக தான் இருக்க வேண்டும்.
The law had not only 10 commandments.
நியாயப்பிரமாணத்திற்கு 10 கற்பனைகள் மட்டுமல்ல.
Somebody who counted all the commandments said there were 613 commandments in the first exodus to deuteronomy
yatra amathirund ubagam varaikkum 618 karpanangal irukkirathu
613
613 karpanangal irukkirathu endru enninaargal.
There were so many laws that one had to study it to understand what all you had to do to please God.
தேவனை பிரியப்படுத்துவதற்கு என்னெல்லாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கிறது.
All this was replaced by the Holy Spirit coming inside.
இவள் எல்லாவற்றுக்கும் மாறாக பரிசுத்த ஆவியானவர் உள்ளே நமக்குள்ளே வந்து விடுகிறார்.
So we can read this verse like this that if you are led by the Holy Spirit you don't have all these rules.
ஆகவே நாம் இப்படி இதை வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை.
Wherever you find a Christian who is living by rules.
எங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் பிரமாணங்களினாலே விதிமுறைகளை நடத்தப்படுகிறதை பார்க்கிறீர்களோ,
he can say he's under the law.
அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறான் என்று நாம் சொல்லலாம்.
He may believe in Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை வேண்டுமானால் விசுவாசிக்கலாம்.
But he's only got the photograph of his husband, not the husband himself.
தன்னுடைய கணவனையே பார்ப்பதிலே கணவனுடைய புகைப்படத்தை தான் அவர் பார்க்கிறார்.
That means Jesus the husband is not there, only the photograph is there.
இயேசு கிறிஸ்து என்கிறதன கணவன் அங்கே இல்லை, மனவாளன் அங்கே இல்லை, ஆனால் அவருடைய நிழற்படம் தான் இருக்கிறது.
The Holy Spirit replaces the photograph with Christ himself.
பரிசுத்த ஆவியானவர் அந்த நிழற்படத்தை எடுத்துவிட்டு கிறிஸ்துவையே உள்ளே வைத்து விடுகிறார்.
The real person of Christ comes in.
உண்மையான நபர் இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார்.
And the presence of Jesus is there.
அங்கே இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அங்கே காணப்படுகிறது.
And you can talk to Jesus just like you talk to anybody else because he's there.
நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசுவது போலவே இயேசுவிடத்தில் பேசலாம். ஏனென்றால் அவர் அங்கே இருக்கிறார்.
And he speaks to you.
அவர் உங்களிடத்தில் பேசுகிறார்.
In the old covenant nobody could have that.
பழைய உடன்படிக்கை காலத்திலே யாருக்குமே அவ்விதமான அனுபவம் இல்லாதிருந்தது.
Even the great prophets and Abraham and all.
ஆபிரகாம் போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள் கூட
God spoke to them from outside.
வெளியிலிருந்து தான் தேவன் அவர்களிடத்தில் பேசினார்.
They would hear a voice like that. They would hear it with these ears.
அவர் இந்த காதுகளினாலே பெரிய சத்தத்தை வெளியிலிருந்து கேட்கிறார்கள்.
There was no voice from inside
to anybody in the old covenant.
பழைய உடன்படிக்கைக்கு கீழாக வாழ்ந்தவர்களிலே ஒருவருக்கு கூட உள்ளிருந்து வரக்கூடிய சத்தம் இல்லை.
That's why Jesus told his disciples, it's better that I go away because then the Holy Spirit will come inside you.
நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார், அது நல்லது என்று இயேசு சொன்னார்.
And otherwise you know you remember when they were in the boat,
அவர்கள் எல்லாரும் படகில் இருந்த பொழுது,
and Jesus was sleeping,
இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார்,
they got afraid,
பயந்து விட்டார்கள்.
When the storm came,
புயல் வந்த பொழுது,
but the Holy Spirit is inside,
பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கும் பொழுது,
then Jesus is inside,
இயேசு உள்ளே இருக்கும் பொழுது,
then when the storm comes you are not afraid,
புயல் வரும் பொழுது நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.
The answer to every problem that you can ever have is to have the Holy Spirit inside and filling you.
உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் உரிய பதிலானது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவதில் இருக்கிறது.
For that you have to finish with the law.
அதற்கு தேவையானது ஒன்று, நீங்கள் பழைய பிரமாணங்களிலே முடித்துவிட வேண்டும்.
See, many of our elder brothers,
நம்மில் உள்ள அநேக மூப்பர்கள்,
try to control their churches with a whole lot of rules.
பல விதிமுறைகளை வைத்து சபையை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார்கள்.
You must dress like this.
இப்படி தான் ஆடை அணிய வேண்டும்.
You must remove your ornaments.
நகையை கழட்ட வேண்டும்.
Do this, do that, do the other thing.
இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் எல்லாம் பிரமாணங்களை கொடுக்கிறார்கள்.
And you can sense these people don't know what it is to live by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் வாழ்வது என்பது இவர்களுக்கு தெரியவில்லை என்பதை நாம் உணர்ந்து விடலாம்.
As soon as they see somebody, this is what they are examining.
யாரையா ஒருவரை பார்க்கும் பொழுது இதை தான் சோதித்து பார்க்கிறார்கள்.
Now if you are a brother who looks at a sister and the first thing you see is whether they wear ornaments or not,
நீங்கள் ஒரு சகோதரனாக இருந்து ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் நகை அணிந்திருக்கிறார்களா இல்லையா,
I can almost certainly say that you are under the law.
நீங்கள் கண்டிப்பாக பிரமாணத்துக்கு கீழாக தான் இருக்கிறீர்கள் என்பதை நிச்சயத்தோடு நான் சொல்லிவிடுவேன்.
I was like that.
நான் அப்படி இருந்தேன்.
But I said, Lord, deliver me from that.
ஆண்டவரே, இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று
ஜெபித்தேன். When I see a sister, I want to see a soul whom Jesus loves.
ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது இயேசு நேசிக்கக்கூடிய ஒரு ஆத்மா இங்கே இருக்கிறதே என்ற கண்ணோட்டத்தில் தான் நான் பார்க்கிறேன்.
Just like I don't want to see whether they are poor or rich.
எப்படி அவர்கள் ஐஸ்வர்யவான்களா ஏழைகளா என்பதை பார்க்க விரும்பவில்லையோ,
I don't want to see the external things.
அதே போல வெளிப்பிரகாரமான காரியங்களை நான் பார்க்க விரும்பவில்லை.
Shall I tell you why?
ஏன் தெரியுமா?
Because the Bible says man looks on the outward appearance, but God looks at the heart.
மனிதன் வெளிப்பிரகாரமாக பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
And in these past years I've asked the Holy Spirit to change my way of looking. Saying, Lord, I don't want to look at anybody the way man looks.
ஆண்டவரே, மனிதன் பார்க்கிற விதமாக நான் எந்த ஒரு நபரையும் பார்க்க விரும்பவில்லை. ஆண்டவரே, நீர் பார்க்கிற விதமாய் பார்க்க முடியாய்.
I want to look at the way you look.
ஆண்டவரே, நீர் எப்படி பார்ப்பீரோ அதே போல நான் பார்க்க விரும்புகிறேன்.
I want to see that person's heart.
அந்த நபருடைய இருதயத்தை நான் பார்க்க விரும்புகிறேன்.
And love that person with a pure love like God loves them.
தேவன் அவர்களை நேசிக்கிற அதே சுத்தமான அன்பிலே நானும் தூய அன்பிலே நேசிக்க விரும்புகிறேன்.
I tell you, this has completely changed my ministry.
இது என்னுடைய ஊழியத்தை முழுமையாக மாற்றிவிட்டது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
We all have developed as children of Adam to look on the outside.
நாம் எல்லாருமே ஆதாமின் பிள்ளைகளாக இருந்து வெளித்தோற்றத்தையே பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
Let me show you a ministry of the Holy Spirit mentioned in Isaiah chapter 11.
ஏசாயா 11வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
We are talking about the full gospel that delivers us completely from the law.
பிரமாணத்திலிருந்து நம்மை முழுமையாக விடுதலையாக்கக்கூடிய சம்பூர்ண சுவிசேஷத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
Here it's speaking about the Holy Spirit resting on Jesus.
இங்கே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவிலே வந்து தங்குகிறதை நாம் பார்க்கிறோம்.
And we know that when the Holy Spirit was in Jesus, he dwelt inside him, not just upon him like all the Old Testament prophets.
பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது இருந்த பொழுது இயேசுக்குள்ளாக இருந்தார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளைப் போல அவருக்கு மேலாக இருக்கவில்லை.
So even though it's written here the Spirit of the Lord resting upon him, it was more than that.
இங்கே கர்த்தர் யாவன அவர் மேல் தங்கி இருந்தார் என்று சொல்லியிருந்தாலும் கூட அதை காட்டிலும் அதிகமாக அவர் உள்ளே தங்கி இருந்தார் என்று வாசிக்கிறோம் என்று பார்க்கிறோம்.
I'll come back to this. Let me show you Isaiah 61 first.
இதை பார்க்கும்பொழுது பார்க்கும் முன்பதாக ஏசாயா 61வது அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்க
விரும்புகிறேன். Here it speaks about the Spirit of God resting upon Jesus for his ministry.
இங்கே இயேசுனுடைய ஊழியத்திற்காக ஆவியானவர் இயேசுவின் மீது இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம்.
There are two operations of the Holy Spirit in Jesus and we need this both operations in our life.
இயேசு கிறிஸ்துவின் மீது இரண்டு வேலைகளை செய்வதற்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நமக்கு இந்த இரண்டு பணிகளுமே தேவைப்படுகிறது.
The Holy Spirit works in our life exactly like he worked in Jesus.
இயேசுவிலே எப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தாரோ அதே போல நம்மளையும் கிரியை செய்ய பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார்.
The Spirit of God came upon Jesus.
பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது வந்தார்.
He quoted this in Luke chapter 4.
இதே அவர் லூக்கா 4வது அதிகாரத்தில் அடிக்கோடிட்டு சொல்கிறார்.
It's all about ministry here.
இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் ஊழியத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
To preach good news to the poor.
தரித்திரர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார்.
Bind up the broken hearted.
நொறுங்குண்டவர்களை காயங்களை கட்டுகிறார்.
To preach liberty to the captives.
கட்டுண்டவர்களுக்கு கட்டவிடுதலை கூறுகிறார்.
To preach freedom to the prisoners.
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறுகிறார்.
To proclaim verse 2 the favorable year of the Lord.
இரண்டாம் வருஷத்திலே கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அவர் தெரிவிக்கிறார்.
That last part was left out by Jesus when he quoted it.
இயேசு சொல்லும் பொழுது கடைசி பகுதியை அவர் விட்டுவிட்டார்.
The day of vengeance was left out in Luke chapter 4 because that has not yet come.
நீதியை சரி கட்டும் நாளை கூறுவது என்பது லூக்கா 4 அதிகாரத்திலே இல்லை என்றால் அது இனிமாய் வர வேண்டியிருக்கும்.
You compare this with Luke 4, you'll find he left out that part.
இந்த வசனத்தை லூக்கா 4 அதிகாரத்திலே உள்ள வசனங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். இந்த கடைசி வரி இருக்காது.
Because that is still in the future.
அது இன்னும் எதிர்காலத்தில் நடக்க போகிறபடினாலே
Isaiah 11 you read about the Holy Spirit working within Jesus.
ஏசாயா 11 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை வாசிக்கிறோம்.
We need the Isaiah 61 experience and the Isaiah 11 experience.
ஏசாயா 61 அனுபவம் நமக்கு வேண்டும். ஏசாயா 11 அதிகாரத்தின் அனுபவம் நமக்கு வேண்டும்.
Because the Bible says as Jesus is so are we in this world. 1 John 4
ஒன்னியோவான் 4 அதிகாரத்திலே இயேசு இருந்தபடியே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிறது.
So when I think of the operation of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை நான் பார்க்கும் பொழுது,
I don't look at the examples of all these preachers who talk about being filled with the Holy Spirit in television screens and on platforms today.
தொலைக்காட்சியிலே மேடைகளிலே பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்து பேசக்கூடிய அந்த பிரசங்கியாருடைய மாதிரி நான் பார்க்கிறது இல்லை.
They are not my example.
அவர்கள் எல்லாரும் என்னுடைய மாதிரி அல்ல.
I have no desire to touch people and make them fall down.
எனக்கு யாரையாவது ஒருவரை தலையிலே கை வைத்தால் அவர்கள் கீழே விழ வேண்டும் என்கிற வாஞ்சை துளி கூட இல்லை.
That is for people who follow earthly leaders, not Jesus Christ.
அந்த விதமான மக்கள் அந்த விதமான மாதிரி யாருக்கு தேவையா சொன்னால் பூமிக்குரிய தலைவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு தான், இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறவர்களுக்கு அல்ல.
I'm not a follower of all these today's preachers.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கியாருடைய பிரசங்கியர்களை நான் பின்பற்றுகிறவன் அல்ல.
To me the perfect example of the spirit-filled person is Jesus Christ.
எனக்கு பூரணமான மாதிரி யார் என்று சொன்னால் இயேசு, பரிசுத்த ஆவியானவர் நிறையப்பட்ட இயேசுதான்.
And when he touched people they stood up, they didn't fall down.
அவர் ஜனங்களை தொடும் பொழுது அவர்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள், அவர்கள் கீழே விழவில்லை.
He did not come to push people down, he came to raise people up.
ஜனங்களை கீழே தள்ளுவதற்காக இயேசு வரவில்லை, விழுந்தவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக இயேசு வந்தார்.
You may think this is a small thing.
இது என்ன சிறிய காரியம் தானே என்று சொல்லலாம்.
It's not a small thing.
அது சிறிய காரியமே அல்ல.
If you do the opposite of what Jesus did, that's called the Antichrist.
இயேசு கிறிஸ்து செய்ததற்கு எதிராக நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அதுதான் அந்திகிறிஸ்து.
It's the spirit of the Antichrist.
அது அந்திகிறிஸ்துவின் ஆவி.
I don't want to have a smell of that in my life.
அதனுடைய வாசனை கூட என் வாழ்க்கையில் வீசும்படியா நான் விரும்பவில்லை.
I don't want to condemn people, I want to encourage them.
நான் யாரையும் குற்றம் தீர்க்க விரும்பவில்லை, நான் அவர்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
I want to say to all of you,
உங்களெல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்,
God did not send his son into the world to condemn the world.
இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை.
If your preaching condemns people,
உங்களுடைய பிரசங்கமானது ஜனங்களை குற்றப்படுத்துமேயானால் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்குமானால்,
I want to say to you, you are being influenced by the spirit of the Antichrist.
நீங்கள் அந்திகிறிஸ்துவின் ஆவியினாலே ஒரு தாக்கம் கொண்டிருக்கிறீர்கள், அதனாலே நீங்கள் பாதிப்படைந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறேன்.
You may not be aware of it.
அதை குறித்து ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம்.
Unconsciously,
உங்களை அறியாமலேயே,
the spirit of the law is becoming the spirit of the Antichrist in your preaching.
பிரமாணத்தின் ஆவியானது அந்திகிறிஸ்துவின் ஆவியாக உங்களுடைய பிரசங்கத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது.
People listen to you and they get condemned.
உங்களை கவனிக்கிற மக்கள் அவர்கள் ஆக்கணைத்தீர்ப்படைகிறார்கள்.
They don't get encouraged to have faith and hope that Jesus can lift me up.
இயேசுவை திரும்ப எடுத்து நிறுத்த முடியும் என்கிற நம்பிக்கையும் மாறுதலும் அவர்கள் அடையாமல் போகிறார்கள்.
I'm not saying this to judge any of you.
உங்களிலே யாரையுமே நியாயந்தீர்க்க முடியாக நான் சொல்லவில்லை.
Jesus said he who is without sin throw the first stone.
உங்களிலே பாவம் இல்லாத முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு சொன்னார்.
I cannot throw the first stone because I myself did these things for many years myself in my stupidity and my blindness.
என்னுடைய புத்தியீனத்திலே என்னுடைய குருட்டுத்தனத்திலே நானே பல ஆண்டுகளாக இவைகளை செய்து வந்திருக்கிறேன்.
I don't do it now.
இப்பொழுது நான் செய்வதில்லை.
I say I want to follow Jesus.
நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன்.
Okay, listen to how the Holy Spirit operated.
பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை பார்க்கும்பொழுது,
it worked inside him.
அவருக்குள்ளாக கிரியை செய்தார்.
Isaiah 11.
இயேசாயா 11 ஆம் அதிகாரம்.
Gave him wisdom.
அங்கே ஞானத்தை பெற்றுக்கொண்டார்.
It's called the spirit of wisdom in verse 2 of Isaiah 11.
இயேசாயா 11 ஆம் அதிகாரம் 2 வசனத்தில் ஞானத்தை அருளுகிற ஆவி.
Wisdom is not on the outside, it's inside.
ஞானம் வெளியிருந்து வருகிறது அல்ல, உள்ளே இருந்து வருகிறது.
Understanding.
உணர்வு.
Inside.
உள்ளே இருந்து வருகிறது.
Counsel.
ஆலோசனை.
That is advice. This is what you should do.
என்ன செய்ய வேண்டும் என்கிறதன காரியத்தை குறித்ததன ஆலோசனை.
Inward strength.
உள்ளான பலன்.
Knowledge.
அறிவு.
Knowledge of God, not just academic knowledge of the Bible.
படிப்பு அறிவு அல்ல, வேதத்தை படிக்கிறதுனாலே வரக்கூடிய அறிவு அல்ல, தேவனை பற்றிய அறிவு.
And the fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
This is the sevenfold Holy Spirit mentioned in Revelation.
இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஏழு விதமான ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
It's called here the spirit of Jehovah.
யெகோவாவின் ஆவி.
Spirit of the Father.
பிதாவின் ஆவி.
Today we know him as Father.
இன்றைக்கு அவரை பிதாவாக அறிந்திருக்கிறோம்.
They knew him as Jehovah.
அந்த நாட்களில் அவரை யெகோவாவாக அறிந்திருந்தார்கள்.
The first thing the Holy Spirit shows us today is God is your Father.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற முதல் காரியம் தேவன் நம்முடைய தகப்பன்.
Jesus lived like that all the time.
இயேசு அப்படியே தான் எப்பொழுதும் வாழ்ந்தார்.
He told his disciples once,
ஒருமுறை சீஷர்களை பார்த்து சொன்னார்,
the last night,
கடைசி இரவிலே,
you will all leave me,
நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விடும் காலம் வரும்.
But I am not afraid.
ஆனாலும் நான் பயப்படவில்லை.
I am not alone.
நான் தனியாக இல்லை.
Father is with me.
பிதா என்னோடு கூட இருக்கிறார்.
The spirit of the father number 1.
முதலாவதாக அது தகப்பனின் ஆவி.
Spirit of wisdom.
ஞானத்தின் ஆவி.
It's for me, for you.
அது எனக்கும் உங்களுக்கும்.
Of understanding.
உணர்வை அறிவிக்கக்கூடிய ஆவி.
Of advice and counsel.
ஆலோசனை புத்திமதி கொடுக்கக்கூடிய ஆவி.
You know, if you have the full of the Holy Spirit, even when there's no man to advise you, the Holy Spirit will advise you.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஆலோசனை சொல்ல எந்த மனிதனும் இல்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு ஆவியானவர் ஆலோசனை சொல்வார்.
What TV program can you watch?
What
are you not supposed to watch?
எந்த டிவி காட்சிகளை நீ கவனிக்கலாம், எதை நீ கவனிக்க கூடாது என்று ஆவியானவர் சொல்வார்.
I don't have to give you a list. If you got the spirit of counsel in you, he'll tell you.
நான் உங்களுக்கு அட்டவணையை கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஆலோசனை அருளக்கூடிய ஆவியானவர் இருந்தால் அவர் ஆலோசனை அருளுவார்.
I don't have to give a list to you of all the false preachers today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கள்ள போதகர்களுடைய அட்டவணை பட்டியலை நான் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை.
Who are on television or anywhere else.
டிவியில இருந்தாலும் சரி, வேற எங்க இருந்தாலும் சரி.
The Holy Spirit will tell you.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார்.
That's not the spirit of Christ.
அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல.
That guy who is asking poor people for money, that's not the spirit of Christ.
ஏழை மக்களை பார்த்து பணத்தை கேட்கிறாரே, அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல.
You don't need me to tell you that.
நான் உங்களுக்கு அதை சொல்ல தேவையில்லை.
Spirit of counsel.
ஆலோசனை அருளும் ஆவியானவர் சொல்லுவார்.
Inner strength.
உள்ளான பலனை அருளுகிற ஆவியானவர்.
That saves you from discouragement.
அதேரி தெரிந்தவங்களை ரட்சிப்பார்.
The spirit of knowledge of God.
தேவனை அறிகிற அறிவை அருளும் ஆவி.
Finally.
கடைசியாக.
Seventh.
ஏழாவது.
The spirit of the fear of the Lord, of reverence for God.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அவரை மதிப்பு செய்கிற அந்த ஆவியானவர்.
And this spirit,
இந்த ஆவி,
will make you, verse 3, refuse to judge by what your eyes see.
உங்களுடைய கண் கண்டபடி நியாயம் தீர்க்க இந்த ஆவி உங்களை அனுமதிக்காது.
Did you hear that?
கேட்டீர்களா?
That when you look at a person,
ஒரு நபரை பார்க்கும் பொழுது,
in the olden days you judged by what you saw.
பழைய நாட்களில் எதை பார்த்தீர்களோ கண் கண்டபடி நியாயம் தீர்த்தீர்கள்.
Now your spirit of reverence for God says, no, I do not judge by what my eyes see.
இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஆவி உள்ளே இருந்து என்ன சொல்கிறது? என்னுடைய கண் பார்க்கிறது போல நான் அதன் அடிப்படையிலே நியாயம் தீர்க்க கூடாது, முடிவுக்கு வரக்கூடாது என்று சொல்கிறது.
I do not even judge by what my ears hear.
என்னுடைய காதுகள் எதை கேட்கிறதோ அதன் அடிப்படையிலே கூட ஒருவரை நான் நியாயம் தீர்க்க கூடாது.
In the Old Testament they couldn't do that.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களால் எப்படி செய்ய முடியவில்லை.
The Holy Spirit did not dwell inside.
பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணவில்லை.
You know, when we grow up as children in the world,
இந்த உலகத்திலே பிள்ளைகளாக இருக்கிற நான் வளரும் பொழுது,
as children of Adam,
ஆதாமின் பிள்ளைகளாக நான் வளரும் பொழுது,
all the information that you and I have in our mind has come from what we have seen, what we have heard mostly.
நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அதிகபட்சமாக நாம் கேட்டதின் மூலமாகவும் பார்த்ததின் மூலமாகவும் வந்ததாகும்.
We have 5 senses.
நமக்கு 5 உணர்வுகள் இருக்கிறது.
Smelling, tasting,
நுகரும் உணர்வு, சுவை உணர்வு,
touching,
பொறுதல் உணர்வு.
But those 3 senses, we get very little bit of the information in our mind.
ஆனால் இந்த 3 உணர்வுகளின் மூலமாக கொஞ்சம் தகவல்களை தான் நம் மனதில்
பெறுகிறோம். Smell is just basically for good smell or bad smell.
நுகரக்கூடிய ஒரு உணர்வானது நல்ல வாசனையா கெட்ட வாசனை என்பதை மட்டுமே அறிகிறது.
Taste is good food, bad food.
நம்முடைய நாவிலே இருக்கக்கூடிய ருசி உணர்வு நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடா.
Touch is for hot, cold or a few external things.
ஒரு சில வெளியரங்கமான காரியங்கள் உணர்வதற்கு சூடாக இருக்கிறதா அல்லது ஜில் என்று இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு தான்.
மோர் தென் 95% of the information in our head is from what we have seen or heard.
நம்முடைய தலையில இருக்கக்கூடியதான 95% மேலாக உள்ள தகவல்கள் நாம் பார்ப்பதன் மூலமாகவும் கேட்பதன் மூலமாகவும் வந்ததுதான்.
That's how a child learns.
எப்படித்தான் ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளுகிறது?
He sees,
பார்க்கிறது,
he hears,
கேட்கிறது,
and he develops.
வளர்ச்சியை பெறுகிறது.
And that's how all of us have developed.
இப்படித்தான் நாம் எல்லாருமே வளர்ந்திருக்கிறோம்.
We have learned from childhood to form our judgment by what we see and what we hear.
சிறு பிராயம் முதலே நாம் கண் கண்டபடியும் காது கேட்கிறபடியுமே ஞாயிற்றுப்பதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
In external worldly things we still live like that.
உலக பிரகாரமான வெளிப்பிரகாரமான காரியங்களிலே அதன் அடிப்படையிலே நாம் இன்னுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
You see a red traffic light, you stop.
நீங்கள் சிகப்பு அந்த டிராபிக் ஒளியை பார்க்கும் பொழுது நிறுத்துவீர்கள் வண்டியை.
You hear a loud sound, you shut your ear.
ஒலி திடீரென வரும்பொழுது காதை அடைத்துக் கொள்கிறோம்.
So we still use it for external things in the world.
ஆகவே உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் நம்முடைய கண்களையும் காதுகளையும் இதற்காக பயன்படுத்துகிறோம்.
But the great problem is,
பெரிய பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால்,
believers judge spiritual things also by what they see and what they hear.
விசுவாசிகள் ஆவிக்குரிய காரியங்களை நிதானிப்பதற்கு பார்ப்பதன் மூலமாகவும் கேட்பதன் மூலமாகவும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள்.
Eyes and ears are very necessary for earthly things.
இந்த கண்களும் செவிகளும் பூமிக்குரிய காரியங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானது.
Even to read the word of God you need eyes.
தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு உங்களுக்கு கண்கள் தேவை.
To hear me now you need your ears.
இப்பொழுது நான் பிரசங்கிக்கிறதை கேட்பதற்கு உங்களுக்கு செவிகள் தேவை.
But if you judge by what you see and what you hear then you are living like a child of Adam.
நீங்கள் நியாயந்தீர்ப்பதற்கு கண் காண்கிறதையும் செவி கேட்கிறதையும் அதன் அடிப்படையில் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
And here it says he will never judge by what his eyes see verse 3
மூன்றாம் வசனத்திலே தம் கண் கண்டபடி நியாயந்தீர்க்காமலும்
என்று வாசிக்கிறோம். He will never make a decision by what his ears hear
தமது காது கேட்டபடி தீர்ப்பே செய்ய மாட்டார் என்று வாசிக்கிறோம்.
Does it mean he will make no judgments?
அப்படியானால் அவர் தீர்ப்பே செய்ய மாட்டாரா?
Is he going to live on the earth like a mindless zombie?
ஒரு மனதில்லாத ஒரு மனிதனை போல அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாரா?
No.
இல்லை இல்லை.
It says with righteousness verse 4 that is through the inner witness of the Holy Spirit he would make a judgment.
நான்காம் வசனத்தில் நீதியின்படி அவர் தீர்ப்பு செய்கிறார். அதாவது உள்ளே இருக்கக்கூடியதான ஒரு நிதானத்தின்படி செய்கிறார்.
The man who is full of the Holy Spirit has got another power.
பரிசுத்த ஆவியானவர்
form a judgment.
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒரு மனிதனுக்கு நியாய தீர்ப்பு அல்லது தீர்ப்பு செய்வதற்கு தீர்மானம் எடுப்பதற்கு வேறொரு வல்லமை அங்கே இருக்கிறது.
He sees, he hears just like everybody else.
மற்றவர்களைப் போலவே இவர் பார்க்கிறார் கேட்கிறார்.
But he doesn't form a judgment.
ஆனாலும் அதன் அடிப்படையிலேயே ஒரு தீர்ப்பு செய்கிறதில்லை.
He learns to live not by what he sees and hears
காண்கிறதன்படியும் கேட்கிறதன்படியும் வாழ்கிறதில்லை
but by after seeing and hearing he evaluates them by the Holy Spirit
கண்ட பிறகு கேட்ட பிறகு பரிசுத்த ஆவியானுடைய அறிவின் அடிப்படையிலே அதை நிதானித்து பார்க்கிறார்
Now I'll show you another verse which has got a connection with this.
இதோடு கூட தொடர்புடைய இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்
which if you have read in the Old Testament you may not have understood
பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசித்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதை விளங்கியிருந்திருக்க மாட்டீர்கள்
And though this may have more than one meaning this is one of the meanings I believe in Isaiah 42
ஏசாயா 42 ஆம் அதிகாரம் இந்த வசனத்திற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறது ஒரு அர்த்தமாக இருக்கு
Isaiah 42 verse 19 and 20
ஏசாயா 42 ஆம் அதிகாரம் 19 20 வசனங்கள்
How have you understood this verse when you have read it in the past
கடந்த நாட்களிலே இந்த வசனத்தை வாசித்த பொழுது எவ்வாறு விளங்கிக் கொண்டீர்கள்
Who is blind but my servant
என் தாசனை இல்லாமல் குருடன் யார்
இஸ் காட் சர்வன்ட் பிளைண்ட்
தேவனுடைய தாசன் குருடனா
ஹூ இஸ் டெஃப் லைக் மை மெசஞ்சர்
நான் அனுப்பிய தூதனை இல்லாமல் செவிடன் யார்
ஹூ இஸ் சோ பிளைண்ட் அஸ் தி ஒன் ஹூ இஸ் அட் பீஸ் வித் மீ
உத்தமனை இல்லாமல் குருடன் யார்
ஆர் சோ பிளைண்ட் அஸ் தி சர்வன்ட் ஆஃப் தி லார்ட்
கர்த்தருடைய ஊழியக்காரனை இல்லாமல் அந்தகன் யார்
திஸ் ரியலி சீம்ஸ் டு கன்ஃபியூஸ் அஸ்
உண்மையாலுமே இதை நமக்கு குழப்பது போல காணப்படுகிறது
கனெக்டட் வித் வாட் ஐ ஜஸ்ட் செட் இன் ஐசாயா 11
ஆனால் ஏசாயா 11 அதிகாரத்திலிருந்து நான் தற்போது சொன்ன காரியங்களோடு கூட தொடர்பு படுத்தி பாருங்கள்
then you will understand
அப்பொழுது விளங்கிக் கொள்வீர்கள்
what it means is
என்னுடைய பொருள் என்னவென்றால்
he sees but he doesn't form a judgment
அவர் பார்க்கிறார் அதன் அடிப்படையிலே ஒரு நிதானிப்பதில்லை
he sees but is blind to judging by what he sees
அவர் பார்க்கிறார் ஆனால் பார்க்கிறதன்படி தீர்ப்பு செய்வதற்கு அவர் குருடனாய் இருக்கிறார்
he hears but is deaf to making a judgment by what he hears
avar ketkirar anal theermana vidupadarku avar sevidai irukkar
see verse 20
20th vasanam
he sees many things
anega kaarangalai kandum
but he doesn't form a judgment
analum adai adipadile nidanippadillai
he doesn't say now I know I saw it with my own eyes
sonda kanninalai paarthen ippozhudhu enakku theriyum endra oru mudivukku varuvadillai
he hears verse his ears are open verse 20
20th வசனத்திலே பார்க்கிறோம் அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது
it doesn't form a judgment
ஆனாலும் அதன் அடிப்படையிலே அவர் தீர்ப்பு செய்வதில்லை
certainly one of the meanings of that passage
இதும் கண்டிப்பாக அர்த்தங்களிலே ஒன்றாக இந்த அர்த்தம் இருக்கிறது
it's helped me tremendously
இது எனக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறது
we often make a mistake by what we see and hear
அடிக்கடி நாம் பார்க்கிற கேட்கிற காரியின் அடிப்படையிலே தவறு செய்கிறோம்
I'll tell you from my experience
என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே சொல்கிறேன்
that it's very difficult to get rid of it completely
இந்த முழுமையாக நம்மை விட்டு நீக்குவது என்பது கடினமான காரியம்
we get better and better and better and better
நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேறிக்கொண்டே வருகிறோம்
no I will not judge by what I see what I hear
நான் கண்டபடியும் கேட்டபடியும் நான் தீர்மானம் செய்ய மாட்டேன் தீர்ப்பு சொல்ல மாட்டேன்
but even after many years we still make a mistake
அநேக ஆண்டுகள் சென்ற பிறகு கூட நாம் இன்னுமாய் தவறுகிறோம்
you know it's like when we were small children we were falling getting up
நமக்கு சிறு பிள்ளைகள் இருக்கும்போது அவர்கள் கீழே விழுகிறார்கள் பின்னர் எழுந்திருக்கிறார்கள்
now we have learned to walk
இப்பொழுது அவர்கள் நடக்க கற்றுக்கொண்டார்கள்
but still now and then we fall all of us
ஆனால் நாம் அனைவருமே இப்பவும் அப்பவும் விழுகிறோம்
And I found that in my life too.
என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அதை பார்த்திருக்கிறேன்.
After deciding I am never going to judge by what my eyes see or my ears hear.
என்னுடைய கண்கள் காண்கிறபடியும் என்னுடைய செவிகள் கேட்கிறபடியும் நான் தீர்ப்பு செய்ய மாட்டேன் என்று சொன்ன பிறகும் கூட
I am going to listen to the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்க போகிறேன்.
It gets better, 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 better.
அது இன்னும் மேன்மையாய் கொண்டே வருகிறது.
And then all of a sudden I suddenly find one day I've judged something by what my eyes see and what my ears
ஆனா திடீரென ஒரு நாளிலே நான் கண் கண்டபடியும் செவி கேட்டபடியும் அடிப்படையிலே தீர்மானம் செய்து
விட்டேன் and then I realized my mistake
பிறகு என்னுடைய தவறை உணர்கிறேன்
this like you know grown up man falling
இது எதற்கு ஒப்பாய் இருக்கிறதென்றால் வளர்ந்த ஒரு மனிதன் கீழே விழுவது
போல it doesn't happen every day but it can happen once in a while
ஒவ்வொரு நாள் விழுவதில்லை ஆனால் எப்பொழுதாவது விழுகிறார்
what do we do
என்ன செய்கிறார்
get up
எழுந்திரு
no I must be more careful
ஆம் இனிமே நான் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க
வேண்டும் I remember times when I had a toss from my scooter
நான் ஸ்கூட்டரில் போய் கொண்டிருக்கும் போது சில சமயத்தில் தவறி இருக்கிறேன்
விழுந்திருக்கிறேன்
எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியும் தினமும் நான் விழுவதில்லை
பட் இட் ஹேப்பன்
ஆனால் சில சமயத்தில் விழுந்து விடுகிறேன்
the lord would say to me
ஆண்டவர் சொல்வார்
be careful
ஜாக்கிரதையா இரு
the same thing here
அதே விதமா தான் இங்கேயும்
when some situation I would judge by what my eyes saw or ears heard
சில சூழ்நிலையிலே நான் கண் கண்டபடியும் செவி கேட்கிறபடியும் அடிப்படையிலே தீர்ப்பு செய்யும் பொழுது
it was just like a toss from the scooter
அது ஸ்கூட்டரில் இருந்து அப்படியே விழுவது போல
the lord would say to me
ஆண்டவர் சொல்வார்
be careful
ஜாக்கிரதையாய் இரு
learn to live all the time by the witness of the spirit
எல்லா நேரத்திலுமே ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சாட்சியின்படியாய் வாழ கற்றுக்கொள்
so as I said when you look at a sister with ornaments don't judge
ஆகவே ஒரு சகோதரி நகை அணிந்திருக்கும் பொழுது அவளை பார்த்து நியாயந்திருக்க வேண்டாம் என்று சொன்னது போல
or you see a brother with long hair don't judge
ஒரு சகோதரி நீண்ட முடியை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது
or some other thing like that
அல்லது இது போல சில காரியங்கள்
you know what is one of the most disobeyed commandments by believers among the commandments of Jesus.
இயேசு கொடுத்த அதிகமான கட்டளைகளிலேயே அதிகமாக மீறப்படுகிற கட்டளை எது என்று தெரியுமா?
There are many of them but here's one of them.
அநேக கட்டளைகள் மீறப்படுகிறது இங்கே ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Have you read this verse?
இந்த வசனத்தை வாசித்து இருக்கிறீர்களா?
John 7 verse 24.
யோவான் 7 அதிகாரம் 24 ஆம் வசனம்.
John 7:24.
யோவான் 7 அதிகாரம்
24. This is a command by the Lord Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவே கொடுத்ததான ஒரு கட்டளை
what does he say
அவரே சொல்கிறார்
do not judge according to appearance
தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல்
can it be clearer than that
இதை காட்டிலும் தெளிவாக இதை சொல்ல முடியுமா
it is so clear
எவ்வளவு தெளிவாக இருக்கிறது
don't judge by what you see
தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய வேண்டாம்
don't look at a person and form a judgment
ஒரு மனிதனை பார்த்த உடனே ஒரு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டாம்
don't judge by his dress or his hair or his ornaments or his face or how he looks or anything
ஆடையை வைத்தோ முக பாவனையை வைத்தோ நகையை வைத்தோ முடியை வைத்தோ நீங்கள் ஒருவரை நிதானிக்க வேண்டாம்
so what should I do
நான் என்ன செய்யட்டும்
just walk through this world without any opinion
நான் இந்த கருத்தையும் சொல்லாமலே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பதா
see the rest of the verse
மீதி உள்ள வசனத்தை பாருங்கள்
but
ஆனால்
you must judge
நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும்
with righteous judgment
நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும்
some people say jesus said don't judge
இயேசு நியாய தீர்ப்பே செய்ய நியாயந்திருக்கவே வேண்டாம் என்று சொன்னார் என்று சிலர் சொல்கிறார்கள்
that is half the truth
அது சத்தியத்தின் பாதிதான்
look on the other side of the coin
அந்த நாணயத்தின் மறுபக்கத்தை பாருங்கள்
this coin has got two sides
இந்த நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு
don't judge
நியாயந்திருக்க வேண்டாம்
according to outward appearance
தோற்றத்தின் வெளி தோற்றத்தின்படி
turn the coin over
நீங்கள் நாணயத்தை திருப்புங்கள்
you must judge
நியாயந்திருக்க வேண்டும்
that is a word which many people haven't heard
அநேகர் இந்த வார்த்தையை கேட்கவில்லை
because they don't read the bible slowly
ஏனென்றால் அவர்கள் வேதத்தை மெதுவாக நிதானித்து வாசிப்பதில்லை வேகவேகமாக வாசித்து
விடுகிறார் judge with righteous judgment
நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்
this is possible only through the power of the holy spirit
இது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை வைக்கும் பொழுதே
This is a little introduction we'll continue in our next study
இது நான் கொடுத்த சிறு முகவுரை அடுத்த பகுதியில் நாம் தொடர்ந்து